இன்றைக்கு வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பகிர்ந்து கொள்ள போகிறது நித்திய ஜீவனை பற்றி, அதாவது இங்கிலீஷில் இட்டர்னல் லைஃப் ஆர் எவர் லாஸ்டிங் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ நித்திய ஜீவன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷனும் வந்து இந்த உலகத்தில் பறக்கிறாங்க, எல்லா மனுஷனும் வந்து மரித்து போகிறாங்க ஒரு நாள். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிகினிங் இருக்குது இந்த உலகத்தில், ஒரு எண்டு இருக்குது. அதே போல் வந்துட்டு ஆனால் நம்ம காடை வந்து பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து யாருன்னு பார்த்தா, அவர் நம்மளை போல் பிறந்து மறிக்கிறவர் இல்லை. அதனால தான் காடு வந்து தமிழில் வந்து சொல்கிறாங்கன்னா அனாதி தேவன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைன்னா வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லணும்னா இட்டர்னல் காட், இட்டர்னல் ஒன். அப்படின்னா அவருக்கு வந்து ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, பிகினிங்கும் எண்டும் இல்லாதவர் தான் கடவுள், அவர் தான் ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்தவர். ஸோ வந்து அவர் எப்பொழுதுமே வந்து ஆண்டவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு. ஸோ வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டவங்களுக்கும் கடவுள் உயிரோடு இருக்கார், இன்னைக்கு சாமி கும்பிட்றவங்களுக்கும் உயிரோடு இருக்கார். மனுஷன் வந்து சராசரியாக ஒரு அதிகபட்சமாக 100 வருஷம் அந்த மாதிரி வாழ்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியனதாக இருக்கிறது. ஆனால் நம்ம மனுஷங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, எல்லாரும் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, ஒரு நாள் இறக்குறாங்க. ஆனால் வந்து அந்த சரீரம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில, மனுஷன் வந்து சரீரம் மட்டும் கிடையாது. நம்ம வெளியில் பார்க்குற முகத்தை பார்க்குறோம், கை காலை பார்க்குறோம், உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் பார்க்குறோம். அது மட்டும் மனுஷன் கிடையாது நம்ம வந்து. ஏன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து மரித்து போனான்னா அவங்கள சொல்கிறாங்க, அவங்கள பாடின்னு சொல்கிறாங்க. அது பேர் கூட சொல்கிறது கிடையாது, அந்த ஆளை சொல்லி கூட சொல்கிறது இல்லை. ஏன்னா அது வெறும் பாடி, அது உடம்பு, சரீரத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற மனுஷங்க வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்க மனுஷன் வந்து அப்போ உள்ளே இருந்து அத்தனை நாள் பேசினவங்க, அந்த ஆவி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா வந்து மனுஷனாக பிறக்கிற நம்ம வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு ஆவி. நம்ம ஆவி வந்து இந்த மனிதனுடைய ஆவி வந்து சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. நம்ம பார்த்தோன்னா எப்படி ஒரு வீட்டில் நம்ம குடியிருக்கிறோமோ, அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாடகை வீடு தான் நம்மளோட உடம்பு, சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற நம்ம ஆவி தான் உண்மையான நான், உண்மையான நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற உங்க ஆவி தான். ஸோ ஆனால் அதை நம்ம கண் வழியாக பார்க்குறோம், வாய் வழியாக பேசுகிறோம், நமக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ. ஆனால் நம்ம வந்து இந்த ஆவியும் இந்த சரீரத்தையும் தவிர இன்னொரு பாகமும் இருக்கு. மனிதன் வந்து 3 இதாக இருக்கிறான். ஸோ 3வது வந்து அந்த நம்ம வந்து ஆத்துமான்னு சொல்கிறது, அதான் நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய எல்லாம் வந்து அந்த அறிவு, அந்த திறமைகள், அதெல்லாம் இருக்கிறது வந்து நம்ம சோல்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆத்மா, ஆவிங்கிறது இங்கிலீஷில் ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோம், சரீரத்தை நம்ம பாடின்னு சொல்கிறோம். ஸோ மனிதன் வந்து சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடியாக இருக்கான். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரமாக நம்ம இருக்கோம். அந்த ரியல் நம்ம உண்மையான நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற ஆவி தான் மனிதனுடைய ஆவி. ஆனால் வந்து இந்த மனிதனுடைய அதே போல தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவனை பற்றி, இட்டர்னல் லைஃபை பற்றி, எவர் லாஸ்டிங் லைஃபை பற்றி தான் நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து யாருன்னா, தேவனுடைய குமாரன், வேதத்தின்படி, பைபிள் வசனம் படி, பைபிள் வசனம் வந்து ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று பைபிள் சொல்றது. ஸோ மித்த புக்கில் இருக்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஜீவன் கிடையாது. பட் ஏன்னா வந்து இந்த புத்தகத்தை எழுதினவரே கர்த்தராகிய ஆவியானவர் எழுதின புத்தகங்கிறனால இந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும், பைபிளில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஸோ நீங்கள் பைபிள் இது வரைக்கும் வாசித்தது இல்லைன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு புக் ஸ்டோர்லேயோ இல்லை கிறிஸ்டியன் புக் ஸ்டோர்லேயோ பைபிள் வாங்கி, இல்லை தெரிந்தவங்க கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையாவது பைபிள் வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். அது உள்ள இருக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆவியும் ஜீவனும் இருக்கும். ஏன்னா தேவன் வந்து ஆவியா இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் இங்க வசனம்னு சொல்றது பைபிள்ல இருக்க வார்த்தைகளை தான் நான் வசனம்னு சொல்லுவேன். அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிற மாதிரி தான் நம்மளையும் அவருடைய சாயல்ல படிச்சனால தான் நம்மளும் ஆவியா இருக்கிறோம். ஆனா அந்த சரீரம் இந்த உலகத்துல, இந்த இந்த காண்கிற இந்த உலகத்துல, பிசிக்கல் வேர்ல்டுல, பிசிக்கல் ரெல்ம்ல நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி பேசுறதுக்கு, நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம நடமாடுறதுக்கு நமக்கு இந்த சரீரம் இருந்தாதான் நம்ம இந்த பிசிக்கல் ரெல்மோட நம்ம சம்மந்தப்பட முடியும். அதே போல எப்படி நம்ம காண்கிற, கேட்கிற, உணர்ற, இந்த பாக்குற, புரிந்து கொள்ளுகிற, நம்ம அறிவால் நம்ம உணர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறதோ இந்த உலகத்துல, அன்பு, கசப்பு, வெறுப்பு, இந்த உணர்ச்சிகள், கோபங்கள், எரிச்சல்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது நம்ம ஆத்மாவில. இப்போ நீங்கள் வந்து உங்கள் சரீர், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் சொல்லுவீங்க நான் நல்லா இருக்கேன்னு உடனே சொல்லிடுவீங்க. நான் யோசித்துட்டு சொல்கிறேன்லாம் சொல்ல மாட்டீங்க. இல்லை எனக்கு கால் வலிக்குதுன்னா கால் வலிக்குது, காய்ச்சல்னா காய்ச்சலாக இருக்கீங்க, இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன், இல்லை நான் கொஞ்சம் துக்கமாக இருக்கேன், இல்லை நான் கொஞ்சம் வந்து டவுனாக இருக்கேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆத்மாலிருந்து நம்ம சொல்றது நம்மளுடைய அந்த சோல் பாட்டை. அதே நேரத்தில் இந்த உணர்ச்சிகளை சொல்றது சோல் பாட்டு, நான் எப்படி உணர்றேங்கிறது. இதே என் சரீரம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆவியை பார்க்க மாட்டோம், நம்ம எமோஷனை கூட சொல்ல மாட்டோம். முதல்ல நம்ம சொல்றது வந்து நம்ம உடம்பு எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் தான் நம்ம சொல்லுவோம். அதே போல வந்து ஏன்னா நம்ம இந்த பாக்குற, உணர்ற இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவும் தான் நமக்கு தெரியுதே தவிர, நம்ம காணாத, நம்ம உணராத ஆவி, நமக்குள்ள இருக்க அந்த ஆவியை பற்றி நம்ம திங்க் பண்றது கிடையாது, யோசிக்கிறது கிடையாது. ஆனா அந்த ஆவி தான் இந்த உலகத்துல மனுஷன் பிறந்து அவன் வந்து மரிக்கும் போது அவனுடைய சரீரத்தை விட்டு போகிறது. அது எங்க போகிறது? எல்லா மனிதனுக்கும் முடிவு கிடையாது. ஒரு மனிதனா பிறந்த ஒருத்தவங்களுக்கு, இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு முடிவுங்கிறது கிடையாது. அவங்க இட்டர்னல் பீயிங், லைக் காட் மாதிரி அவங்க நித்தியமானவர்கள். கடவுள் எப்படி நித்தியமா இருக்கிறாரோ, கடவுள் நம்மள அவருடைய சாயல்ல படைத்தனால நம்மளும் நித்தியமா இருக்கோம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படி என்றால், மரித்ததுக்கு அப்புறம் உங்க ஆவி வந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகிறதா, இல்ல நித்திய மரணத்துக்கு, ஆர் நித்திய ஆக்கினைக்கு போகிறதா அப்படிங்கறத கேள்விக்குறி. இது வந்து எல்லாரும் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன், எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க அப்பா கூட அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன, இங்க இருக்க உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ நான் நல்லபடியா இருந்துட்டு போறேன், அதுக்கப்புறம் யாருக்கு அதை பத்தி என்ன கவலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த, அப்ப எங்க உங்க ஆவி போகுது, எங்க நீங்க உண்மையான நீங்க, அந்த ஆவியோட சேர்ந்து ஆத்மாவும் தான் போகும். அந்த உண்மையான அந்த ஆவி வந்து எங்க போகிறதுங்கிறத குறித்து நம்ம இங்க இருக்கும் போதே நம்ம முடிவு பண்ணணும். அதுதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கிற ஒரு நியதி. இங்கேயே நமக்கு சாய்ஸ் வச்சிருக்கிறார், நல்லதையும் தீமையும் நமக்கு முன்னாடி வச்சிருக்கார். அதை சூஸ் பண்றது நம்மளுடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் எப்பொழுதுமே நம்மளை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அப்ப எல்லாரும் கேட்பாங்க, ஏன் கடவுள் எல்லாருமே நல்லவராக்கி எல்லாரையுமே வந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போலாம்ல, சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போலாம்ல, ஏன் எல்லாரையும், ஏன் நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க? ஏன்னா எல்லாமே உலகத்துல நல்லது கெட்டது அறியக்குரிய கனிய சாப்பிட்டனாலதான் அன்னைக்கு ஆதாம் வந்து அந்த பாவத்துக்குள்ள நுழைக முடிஞ்சிச்சு. அதனால நுழைந்தான் ஆதாம் வந்து. அந்த பாவம் தான் மனிதனை வந்து தொடர்ந்து கொண்டு அவனுடைய ஆவியில வந்து ஆத்மாவில வந்து அந்த மரணம் தான் இன்னைக்கும் வந்து மனித குலத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுக்காக எனக்காகவும் உயிர் கொடுத்தது. ஏன்னா மனிதனா பிறந்த எல்லாரும் பாவம் செய்ததுனால ஆதாமின் மூலமாக அந்த பாவத்துக்கு நிவாரணம் வந்து மனிதனாலேயே கொடுக்க முடியாதனால தான் ஆண்டவரே மனிதனாக பிறந்து நம்மளுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு சிலுவையில மரித்தனால, உயிர் தெழுந்ததினால, அவர் மேல் நம்ம விசுவாசம் வைக்கும் போது அந்த பாவத்திலிருந்து விடுதலையை நம்ம பெற்றுக் கொள்கிறோம்னு பைபிள் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் வந்து இந்த இந்த ஆடியோவில் ஆர் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் ஆர் ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் இதை வந்து இட்டர்னல் லைஃப்ங்கிறது என்னங்கிறத நான் வந்து காமனாக சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து வசனங்கள் பைபிளில் எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் அதை வந்து நான் அந்த ரெஃபரன்ஸ் அந்த குறிப்பிட்டு குறிப்பை சொல்லி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். இதை ஒவ்வொரு டீச்சிங்காக வந்து இந்த நித்திய ஜீவன் இட்டர்னல் லைஃப் குறித்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதனால் இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது இட்டர்னல் லைஃப் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அந்த இட்டர்னல் காடோட நேச்சர், தேவனுடைய சுபாவம், தேவன் வந்து அவருக்கு அந்த ஆதியும். அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்துதல்னு ஒரு விசேஷம் பைபிள்ல கடைசியில் ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னா நான் தான் தொடக்கமும் நான் தான் முடிவு. அவர் இன்ஃபைனிட்டி, அது வந்து அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இட்டர்னல் லைஃபோடைய அந்த அந்த இதுதான் எவர்லாஸ்டிங் லைஃப். அதனுடைய வந்து நம்ம இட்டர்னல் லைஃபை பெற்றுக்கொள்றப்ப தான் அந்த எவர்லாஸ்டிங் லைஃப் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நுழையிறோம். இட்டர்னல் லைஃப் வந்து எப்படி காடுடைய நேச்சரோ அவர் அப்படிதான், அவர் இட்டர்னல். அந்த இட்டர்னலாக இருக்க காடு முத முதல்ல ஆதாம மனிதனை உண்டாக்கும் போது அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார்னு வசனம் சொல்லுகிறது. சுவாசத்தை ஊதினார்னா நம்ம இப்ப பிரீத் பண்ற ஆக்சிஜன் அது மீன் பண்ணல. ஏன்னா ஆக்சிஜன் வந்து இந்த ஆண்டவர் நமக்கு வந்து கம்மியா கொடுக்கல, வெளியில அப்படி எல்லா ஏர் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயா ஆண்டவர் இவ்வளவு கொடுத்துருக்குறாங்க நம்ம சுவாசம் பண்றதுக்கு. அதுல வந்து கணக்கு அளவு பண்ணி கொடுக்கல அதே. ஆனா அந்த ஜீவ சுவாசத்தை ஊதினாருங்கிறது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவனை தான் அந்த ஆதாமுக்குள்ள ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்ப அவனுடைய ஆவியில வந்து மரணம் இல்லாம இருந்தது, அதாவது எப்பொழுதும் வாழுகிற ஆண்டவரோடு கூட தொடர்புல இருக்கிற ஆதாம் தினந்தோறும் தேவனோடு கூட பேசினான் நடந்தான்னு வசனம் சொல்லுகிறது. அவன் தினந்தோறும் அந்த ஒரு இட்டர்னல் காடு கூட ஃபெல்லோஷிப் வைக்கிற இட்டர்னல் பீயிங், இட்டர்னல் லைஃப் உள்ள பீயிங்கா இருந்தான். அவனுக்குள்ள அந்த ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இருந்ததுனாலதான், பாவம் இல்லாதனாலதான் பாவம் இல்லாத கடவுளோட பேச முடிஞ்சிச்சு. ஆனா சர்ப்பத்தின் வஞ்சனையினால, சாத்தானுடைய வஞ்சனையினால பாவம் உள்ள நுகலைந்த போது அந்த பாவம்தான் மனிதனை வந்து அவனை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து விலக்கிருச்சு, ஃபெல்லோஷிப்பை விலக்கிருச்சு, ரிலேஷன்ஷிப்பை விலக்கிருச்சு. அதனால அவனால வந்து அந்த ஃபெல்லோஷிப்குள்ள இருக்க முடியாதனாலதான் மனிதனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாவத்துக்குள்ள வந்து இப்ப எவ்வளவு இந்த உலகம் பாவத்துக்குள்ள இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாவத்தின் விளைவுதான் மரணம், வியாதி, சாபங்கள், அதெல்லாம் எல்லாம் அந்த பாவத்தினுடைய வந்ததுடைய பேக்கேஜஸ் எல்லாம் அதனுடைய காரியங்கள். சோ பாவத்திலிருந்து விடுபடும் போதுதான் எப்படி தேவனிடத்தில் முதல்ல கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தை கொள்ள முடியும். இன்னொரு விளக்கம் நித்திய ஜீவனுக்கு என்ன சொல்லணும்னா, நித்திய ஜீவன்கிறது ஆண்டவரோடு நம்மளை படைத்த தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா, உங்களையும் என்னையும் படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோடு நீங்க பேசணும், உறவு கொள்ளணும். எப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அம்மா கூட அப்பா கூட உங்க பிள்ளைங்க கூட உங்க கணவன் கூட மனைவி கூட நீங்க ஃபெல்லோஷிப்ல இருக்கீங்க, நீங்க உறவுல இருக்கீங்க, பேசுறீங்க, அவங்க கூட உறவாடுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, எல்லாம் பண்ற அந்த ஒரு ஒரு ஐக்கியத்துலதான் நம்ம முதல்ல இருந்தோம். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை படைத்தார், அவரோடு கூட ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறதுக்கு. அந்த பிரிவு வந்ததுக்கு அப்புறம், பாவத்தினால் வந்த பிரிவினால அந்த ரிலேஷன், அந்த உறவை நம்ம இழந்துட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நம்ம பாவங்களை மன்னிப்பதற்காக. நம்ம சுவிசேஷம் கேட்கிறோம், நீங்க கேட்டிருக்கலாம் ஒருவேளை, இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமா வந்தார். அது மட்டும் இல்ல, அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனா என்னன்னா நம்மளுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ப நமக்கு திரும்ப பெற்று கொடுத்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து நம்மளுடைய பாவங்களை அவர் எல்லா மனிதனுடைய சார்பாக, ஹியூமானிட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஹியூமானிட்டி, எல்லா மனிதனுடைய சார்பாக இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்து மனிதனாகவே மரித்து வியாதிகளை, நம்ம பாவங்களை, சாபங்களை சிலுவையில் அவர் மேல சுமந்து அதன் மேல் வெற்றி சிறந்து நம்ம போக வேண்டிய நித்திய நரகம், அந்த நித்திய ஆக்கினைக்குள்ள அவர் போய் அதிலிருந்து தேவன் மூன்றாவது நாள் அவரை மரித்தோர்லிருந்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்த, நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல அவருடைய கல்லறையை திறந்து வச்சிருக்கிறாங்க. மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு உயிரோடு எழுந்து காட்சி கொடுத்திருக்கிறாங்க, தரிசனம் கொடுத்திருக்காங்க, நிறைய பேரோடு கூட பேசியிருக்கிறாங்க, சீஷர்களோடு கூட நிறைய அங்க இருந்தவங்களோட இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேருக்கு, 12 சீஷர்களுக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு காட்சி கொடுத்து உயிரோடு இருக்கிறவராக இன்னும் இன்றைக்கு வரைக்கும் பல தேசங்கள்ல பல ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்து கொண்டு பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். ஏனால் அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் பொய் சொல்லல, உயிரோடு இருக்கிறார். இதை நான் உங்ககிட்ட பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்தேன். நான் வந்து 16 வயதா இருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து எனக்கும் காட்சி அளித்தார். அதனாலதான் இன்னைக்கு நான் அவரை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். 16 வயசா இருக்கும் போது நான் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது எல்லா பிள்ளைங்களும் கிளாஸ்ல இருந்தாங்க. அப்ப என்னுடைய கிளாஸ் டீச்சர் அந்த டைம்ல வந்து வரல. அந்த கேப்ல நான் உட்கார்ந்து இருக்கிறப்ப வந்து இயேசு சிலுவை காட்சிய நான் பார்த்தேன். பார்த்து கண்ணு திறந்திருக்கிற போதே எல்லாரும் என்னை சுற்றிலும் இருக்கும் போதும், ஆனா என் கண்ணுல நான் அவரை பார்த்தேன். சிலுவையில தொங்குற காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய சத்தத்தையும் கேட்டேன். இயேசு என்கிட்ட பேசினாங்க, இந்த அழிந்து போற மனுஷங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கியே, இங்க பாரு, உனக்காக என் ஜீவனையே கொடுத்துருக்கேன், என்ன நீ நேசிக்க மாட்டாயா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என் கண்ணில இருந்து கண்ணீர் எனக்கே தெரியாம ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுனா யாரு, ஒரு கிறிஸ்தவங்களுடைய கடவுள், அவ்வளவுதான், வேற இன்னும் எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஒரு பக்தியுள்ள ஒரு ஹிந்து பொண்ணாதான் நான் வளர்ந்தேன். 16 வயசு வரைக்கும் ரொம்ப பக்தியா இருப்பேன். 10 வயதுல இருந்தே நான் வந்து ரொம்ப பூஜைலாம் பண்ணி, நான் ஒரு அசைவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நான் ஹிந்து தெய்வத்திற்காக நான் சைவமா நான் மாறினேன். சோ அந்த அளவுக்கு 10 வயசுல இருக்கிறப்பதே ரொம்ப பக்தியா இருந்திருக்கிறேன். ஆனா எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா யாரோட சத்தத்தையும் கேட்டது கிடையாது, யாரும் என்கிட்ட பேசுதையும் கேட்டது கிடையாது நானு. ஆனா 16 வயசா இருக்கும்போது இயேசுவை நான் பார்த்து அவர் என் கூட பேசினார். அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சது வந்து இயேசு வந்து அப்ப அவர் பேசின அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து, அவர் என்கிட்ட ஒன்னும் எதுவுமே என்கிட்ட கேட்கல, நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு என்கிட்ட சொல்லல, என்கிட்ட எதுவும் டிமாண்ட் பண்ணல, நான் உன் காடு, நீ எனக்கு இப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லல, நான் தான் உன்னை படைச்சேன், நீ வந்து என்ன வந்து இது பண்ணு, எதுவுமே சொல்லல. என்கிட்ட சொன்னது, நான் உனக்கா ஜீவனை கொடுத்துருக்கேன், என்ன நீ நேசிக்க மாட்டையா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் என்னோட அந்த வாழ்க்கை வந்து அப்படியே முழுமையா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம கிட்டையும் இந்த உலகத்துல நீங்க மேல இருந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, சேட்டிலைட்ல வந்து கூகுள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வேர்ல்டே வந்து அப்படி இத்தினூண்டா தெரியும். அதுல இத்தினூண்டா ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா அங்கிருந்து மேப்ல நம்ம அப்படி ஒரு பொடிசா ஒரு எறும்பை விட நம்ம சிறுசா இருப்போம் மேல இருந்து பாக்குறப்ப. அப்படி ஆண்டவர் வந்து மேல இருந்து நம்மள எல்லாம் பார்த்தாருன்னா மனிதனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் தான் பைபிள்ல வசனம் சொல்லுகிறது. ஆனா எங்கேயோ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கிற என்ன வந்து தேடி வந்து, என்ன நீ நேசிக்க மாட்டே, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அண்ட சராசரத்தையும் படைத்தவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், என்ன பார்த்து என்ன நீ நேசிக்க மாட்டையா அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் எவ்வளோ வந்து நம்ம கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு, நம்ம கூட வந்து பேசுகிறதுக்கு, உறவாடுறதுக்கு, நம்ம கூட வந்து நம்ம ஃபெலோஷிப், நம்ம எப்படி வந்து எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்தாரோட இருக்கோமோ, நம்ம நண்பர்களோட பழகிறோமோ, எதையுமே எதிர்பார்க்காம, எதையுமே ஒரு கண்டிஷன் இல்லாம, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இயேசு வந்து அன்கண்டிஷனல் லவ் நமக்கு போடல. நான் இது பண்ணிருக்கேன் அதனால நீ இது பண்ணணும், உனக்கா என் உயிர் கொடுத்துருக்கேன் இது பண்ணும், அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. அவர் கேட்கறதெல்லாம் வந்து என்னை நீ நேசிக்க மாட்டியான்னு என்கிட்ட கேட்டாங்க. உலக அழிந்து போற மனுஷங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. ஏன்னா மனுஷங்க மேல எவ்வளவுதான் அன்பு நம்ம வச்சாலும் ஒரு சமயத்துல சில சமயத்துல அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சோ நிறைய நேரத்துல அதுக்கு என்ன சொல்றது, சோ அந்த மாதிரி அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலயும் எல்லா மனிதர்களும் நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு பைபிள்ல வசனம் அவரை பத்தி சொல்லுகிறது. சோ அப்படிப்பட்ட அப்படியே என்னை வந்து ஆண்டவர் வந்து என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய ஆவியில நான் புதிதாக பிறந்துட்டேன் அன்னைக்கு. அதனாலதான் இயேசு வந்து பைபிள்ல ஒரு வசனத்துல வந்து சொல்லுவாங்க, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன, நான் மறுபடியும் என் தாயின் கர்ப்பத்துல நான் உருவாகி பிறக்க முடியுமா அப்படின்னு அந்த சொல்றவர் நிக்கோதேமுங்கிறவர் கேள்வி கேட்பார். இயேசு கிட்ட பேச சொல்லுவாரு, அப்படி இல்லப்பா, நீ மறுபடியும் உன் தாயின் வயிற்றுல நீ உள்ள போயிட்டு திருப்பி பறக்க முடியாது, அதை நான் சொல்லல. எப்படி காற்று அடிக்கிறது, ஒரு பக்கம் இந்த பக்கம் அடிக்குதா, அந்த பக்கம் இருந்து அடிக்குதா, காத்து அடிக்குதுன்னு உனக்கு தெரியும், அது எந்த பக்கம் இருந்து வருதுன்னு தெரியாது, அது எங்க போதுன்னு உனக்கு தெரியாது. அதே போலதான் ஒருவன் வந்து என்னை விசுவாசிக்கும் போது அவன் ஆவியில அவன் புதிதாய் பறக்கிறான். ஆவியில, அதாவது மனிதன் பாவத்தினால் மறித்து போயிருந்த அந்த ஆவியில, அந்த அந்த ஆண்டவர் அந்த நாசியில சுவாசத்தை ஊதின, அந்த ஜீவனை வந்து பெற்றுக்கொள்றான். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் வசனம் சொல்லுகிறது. ஏன்னா குமாரனுக்குள் அந்த ஜீவன் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அடுத்த ரெக்கார்டிங்ல காட்டுறேன் நான். சோ அப்ப குமாரனை நான் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவனை நான் பெற்றுக்கொள்றேன். அவருக்குள்ள இருக்க ஜீவன் எனக்குள்ள வருகிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்து அந்த ஜீவனை எனக்கு கொடுத்தனால நான் புதிதாய் பிறந்துட்டேன். ஆவில நான் புதிதாய் பிறந்துட்டேன், நான் மறுபடியும் பிறந்துட்டேன். எங்க அம்மா அப்பா மூலமா நான் முதல்ல பிறந்தேன் இந்த உலகத்துல மாம்சத்துல, இப்ப நான் ஆவில பிறந்துட்டேன். ஆவியா இருக்கிற தேவன் என்னை ஆவியில பிறப்பித்ததுனால நான் புதிய சிருஷ்டி ஆயிட்டேன். ஆவியில நான் புதித பிறவி ஆயிட்டேன். அப்ப என் ஆவியில நான் புதிதாய் பிறந்துட்டேன். அதே பிரேமலதா தான் இப்பவும் நான் என் சரீரம் வந்து அதே ஆள் தான் நான். என்னுடைய ஆத்மால இருக்க சுபாவங்கள் கூட மாறாம இருக்கலாம், ஆனா என் ஆவி புதிதாய் மாறிருச்சு. அதுக்கப்புறம் நான் முதல்ல அந்த 16 வயதுக்கு அன்றைக்கு முதல்ல இருந்த பிரேமலதா வேற, ஆவி நான் வேற. அதுக்கப்புறம் புதிதாய் பிறந்ததுனால என் சுபாவங்கள் கம்ப்ளீட்டா அந்த காடோட நேச்சர் எனக்குள்ள என் ஸ்பிரிட்ல வந்தனால, நான் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்று கொண்டனால கிறிஸ்துவை போல நான் மாறிட்டேன் ஆவியில. அது வெளியில பாக்குறவங்களுக்கு அந்த மாற்றம் தெரியாது, ஆனா வெளியில பிசிக்கலா பாக்குறவங்களுக்கு மாற்றம் தெரியாது, ஆனா நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன்னு. எங்க புதிய மனுஷன், மனுஷன் மனுஷிங்கிறது, அதுல மனுஷன்கிறது மனுஷியும் குறிக்கும். சோ நம்ம வந்து அந்த மாற்றத்தை எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் பாத்துறாங்க, எல்லாருக்கும் தெரிந்தது. ஏன்னா நான் வந்து முதல்ல இருந்த ஆளு இல்ல. சோ புதிதாய் பிறந்துட்டேன், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் விடுதலை ஆயிட்டேன். நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போறப்ப இல்ல, அந்த நிமிடம் அந்த நொடியே நான் நித்திய ஜீவன் என் ஆவிக்குள்ள வந்துருச்சு. பல வருடங்கள் கிளைத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் ப்ரேயர் பண்றப்ப, ப்ரேயருங்கிறது காடோட ஆண்டவரோட நம்ம பேசிட்டு இருக்கப்ப, பேசிட்டு இருக்கும் போது ஒரு வெளிப்பாடு ஏன்னா ஆவியில வந்து உள்ள வந்து நம்ம சத்தத்தை கேட்க முடியும். அதுதான் அந்த ஏன்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் உறவுக்குள்ள வரும்போது எப்படி நம்ம பேசும்போது ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், அவரோட நம்ம நடக்க முடியும். அப்ப எனக்குள்ள ஆவிக்குள்ள அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்த என்னன்னா, எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம், நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப வரைக்கும் எனக்கு இப்ப தெரியற இந்த சத்தியங்கள்லாம் நான் அப்ப எனக்கு தெரியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு வசனம் சொல்லுகிற. சத்தியங்கிறது தேவனுடைய வார்த்தை, அதை அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம விடுதலை பெற முடியும். நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப வந்து அந்த அந்த வார்த்தையை நான் பைபிள்ல போய் தேடி பாக்குறப்ப இருந்தது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நான் எங்கேயோ நான் மரித்ததுக்கு அப்புறம், இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் பரலோகத்துக்குள்ள நுழையறதுக்காக ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கல. நான் எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டேனோ அப்பயே நான் புதிதாய் பிறந்துட்டேன், ஆவிக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படிங்கிற இந்த சத்தியம் பைபிள்ல இருக்கத நான் அப்பதான் அறிந்து கொண்டேன். அதை எனக்கு ஆண்டவர் அதை எனக்குள்ள பர்சனலா எனக்கு அதை வெளிப்படுத்தும் போதுதான் நான் அதை அறிந்து கொண்டேன் அவரோடுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல. சோ அதே போல வந்து ஒரு மனிதன் பிறக்கிறான், வாழ்றான், இறக்குறான். இந்த உலகத்துல வாழ்ற இந்த 80 வயசு 100 வயசுக்காக நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ வந்து காரியங்களை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா என்ன அதனால பலன், என்ன பலன், அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம எங்க போக போறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்குரிய பதில நம்ம உயிரோடு இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இல்லைன்னா கஷ்டம். நம்ம எங்க போறோங்கிற டெஸ்டினேஷன் தெரியாம போனோம்னா, ஒருவேளை தெரிஞ்சே போனதானா அது யாராலையும் காப்பாற்ற முடியாது. தெரியாம இருந்தா நான் சொல்லுகிற இந்த சத்தியத்தை கேளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தது ஏதோ மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன், உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்கு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து ரட்சிப்பதற்கு காப்பாற்றுவதற்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை அறிந்து விசுவாசிக்கும் போதுதான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவர் தேவனுடைய குமாரன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, நீங்க என்னுடைய பாவத்தை நீங்க சிலுவையில் சுமந்து என்னை விடுதலை ஆக்கியிருக்கீங்கிறத நான் நம்பி, நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன். அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது என்று வசனம் சொல்கிறது. நம்ம இங்கே கண்ணை மூடுனா அந்த நித்திய ஜீவன், நமக்கு அழிவு கிடையாது. நம்ம கண்ணை திறக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள், ஆண்டவர் இருக்கிற இடத்துல, அந்த சுபாவத்துல அப்படியே அவரை போல நம்ம இருக்கிற இடத்துல நம்ம போயிருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவேளை அறிந்து, அவர் எனக்கு வேண்டான்னு அவரை தள்ளி வாழும் போது, அதோடு மறிக்கும் போதுதான் அந்த ஆவி புதிதாய் பிறக்காம, அந்த ஆவி ஜீவனை பெற்றுக்கொள்ளாம அப்படியே சரீரம் மறித்து போகிறப்ப அந்த ஏற்கனவே மறித்திருந்த ஆவியும் அப்படியே நித்திய மரணத்துக்குள்ள போகிறது, நித்திய ஆக்கினைக்குள்ள போகிறது. ஃபார் எவர் அண்ட் எவர், நித்திய நித்தியமான ஆக்கினை. கடவுள் இல்லாத ஒரு இடம்தான் நரகம். அந்த நரகம் அக்கினி, அது அக்கினி நிறைந்ததா இருக்கிறது, புழு சாவாமல் இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொல்லியிருக்காங்க. அங்க போகிறது, அதுல ஆவியோட சேர்ந்து ஆத்மாவும் போறனால, எல்லா உணர்ச்சிகளும் இருக்கிறனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாங்க முடியாம கத்துறதும் கதறதும், தண்ணி இல்லாம குழின்னு போட்டிருக்குது, தேர்ஸ்ட், தாகம் தாகம்னு கதறுகிறவர்கள் அங்க இருப்பாங்க. அக்கினி தாங்க முடியல, எரிகிறது, புழு அவிக்கிறதுன்னு இருக்கிற புழு வந்து தொல்ல தாங்க முடியலன்னு கத்துற அந்த கதறல்கள் தான் அங்க இருக்கும். ஏன்னா அங்க ஆண்டவர் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. மனித குலத்தை மீட்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து தேவனே மனிதனாக வந்து பிறந்து, உங்க சார்பா என்னோட சார்பாக அவர் சிலுவையில உயிர் கொடுத்து அந்த மரணத்தையும் வென்ற ஜீவனோடு எழுந்து பிசாசை ஜெயித்ததுனால தான் இன்றைக்கு நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இதெல்லாம் ஒரு கதை போல தோன்றினாலும் இது கதை அல்ல, இது உண்மை. நீங்க பாக்குற பிசிக்கல் வேர்ல்ட்ல பாக்குறத விட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் ரியல், மோர் ரியல் தேன் தி பிசிக்கல் வேர்ல்ட். சோ வந்து ஏன்னா அப்ப நீங்க யோசிச்சு பாக்கணும், ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் உள்ள இருக்க ஆள் எங்க போறான், ஏதோ ஒரு இடம் இருக்கிறது, அவன் நித்தியமா வாழ போற இடம் இருக்கு. அந்த மனிதன் பிறந்த மனித ஆவிக்கு அழிவு கிடையாது, ஆனா அது நித்திய ஆக்கினைக்கு போதா, நித்திய ஜீவனுக்குள்ள போதுங்கிறது தான் கேள்வி. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பீங்க. அந்த நித்திய ஜீவனை பத்தி தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரும் கேட்ட எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. See you all in the next recording video. Bye.